இயேசு கிறிஸ்துவ நேற்று நாமத்தினாலே ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். வாசித்த இந்த வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம், கர்த்தர் நம்முடைய பேரிலே நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நினைக்கிற ஒரு தேவன், நம்மை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய நினைவு, நம்மை குறித்ததான ஒரு நினைவு கர்த்தரிடத்துல இருக்கிறது என்றே நாம் இந்த வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அது சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு முடிவை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்திருக்கிற ஒரு முடிவு, அது சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு முடிவாக கர்த்தர் அதை முடிய பண்ணுவார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏனென்றால் நம்மை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை குறித்து திட்டமிடுகிற, நினைக்கிற, செயல்படுத்துகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 115 சங்கீதம் 12 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 115 சங்கீதம் 12 வசனம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்மை நினைத்திருக்கிற தேவன் என்ன செய்வாராம், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்மை நினைத்திருக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 40 சங்கீதம் 17 வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40 சங்கீதம் 17 வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 40 சங்கீதம் 17 வசனம், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறோருமா இருக்கிறீர், என் தேவனே தாமதியாயதேரும். அல்லேலூயா. தேவன் என்மேல் நினைவாயிருக்கிறார். சிறுமையும் எளிமையுமான என்மேல் தேவன் நினைவாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தாவீது, சங்கீதக்காரன் தாவீதை எழுதும் போது அவர் சொல்லுகிறார், நான் மிகவும் கர்த்தருக்கு முன்பாய் எளியவனாய் இருக்கிறேன், மிகவும் சிறுமைப்பட்டவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது எழுதுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், தாவீது ஒரு பெரிய ராஜா வச்சு அவன் ஏன் இப்படி இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்க்கும்போது, ஒருவேளை நம்ம ஒரு நல்ல ஒரு வேலையில, நல்ல ஒரு சம்பாதியத்துல, நல்ல ஒரு நிலையில, செல்வாக்கோடு கூட இந்த தேசத்துல நாம் இருந்தாலும், ஒருவேளை நாம் ராஜாவுக்கு முன்பாய் நிற்கிற ஒரு சமயம் வரும் என்று சொன்னால், இந்த ராஜா நம்மை அழைத்து நம்மை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பும் பொழுது, ஒருவேளை நாம் ராஜாவுக்கு முன்பாய் நாம் போய் நிற்கும் பொழுது நாம் எப்படியாய் நம்மை உணர்வோமோ அதே ஒரு உணர்வை தான் இந்த இடத்துல தாவீது வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நம்மிடத்துல எவ்வளவு பெரிய செல்வாக்கு நமக்கு இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஒரு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு பெரிதான ஒரு காரியங்கள், வல்லமைகள், பலன் எது இருந்தாலும், ஒரு ராஜாவுக்கு முன்பாய் நாம் போய் நிற்கும் பொழுது அவருடைய வல்லமைக்கும், அவருடைய அதிகாரத்துக்கும், அவருடைய செல்வத்துக்கும், அவருடைய எல்லா காரியங்களுக்கும் முன்பாய் நாம் மிகவும் ஒரு எளிமையானவனாய், ஒரு சிறுமைப்பட்டவனாய் நான் காணப்படுவேன். அல்லேலூயா. எப்படியப்பட்ட ஒரு நபரும் ஒரு தேசத்தின் ராஜாவுக்கு முன்பாய் நிற்கும் பொழுது அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதே போலதான் தாவீது இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளியவனுமாய் இருக்கிறேன். என்னிடத்துல எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், ஒருவேளை பெரிய ஞானம் இருக்கலாம், எது இருந்தாலும் தேவனுக்கு முன்பாய் நான் நிற்கும் பொழுது நான் ஒரு எளியவனாய், ஒரு சிறுமைப்பட்டவனாய் நான் காணப்படுகிறேன். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் எல்லாவற்றிலும் சிறந்தவர், பரிசுத்தத்திலே சிறந்தவர், அவர் நீதியிலே சிறந்தவர், எல்லாவற்றிலும் மகத்துவம் உள்ள ஒரு தேவன். அவருக்கு முன்பாய் நான் நிற்கும் பொழுது என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய நீதியோ, என்னுடைய செல்வமோ, ஞானமோ, அறிவோ எல்லாமே குறைவுள்ளதா இருக்கிறது. ஒரு நிறைவான தேவன், ஒரு மகிமையான தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்கும் பொழுது நாம் ஒரு எளியவனை போல, ஒரு சிறுமைப்பட்டவனை போல நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. நான் சிறுமைப்பட்டவனை போல காணப்படுகிறோம். ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 6 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏசியா தீர்க்க தரிசனத்தை குறித்து அவன் ஒரு தரிசனத்தை காணுகிறான், பரலோகத்தினுடைய தரிசனத்தை காணுகிறான். அவன் தரிசனத்தை கண்ட மாத்திரத்திலே அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனிதன் என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த பரலோக தரிசனத்தை கண்ட ஒரு மனிதன், தேவனை தரிசிக்கிற ஒரு மனிதன், தேவ அந்த அந்த பரலோக தரிசனத்தை பார்க்கிற ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை முழுமையாய் உணர்ந்து கொண்டவனாய், நான் அசுத்த உதடு உள்ள ஒரு பாவமுள்ள ஒரு மனிதன் என்று சொல்லி தன்னுடைய நிலையை உணர்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாய் நாம் நிற்கும் பொழுது, எப்படிப்பட்ட நிலையில நாம் இருந்தாலும் அவருக்கு முன்பாய் நிற்கும் பொழுது நாம் ஒன்றுமே இல்லை. ஹலிலுயா. ஒரு எளியவனை போல, ஒரு சிறுமைப்பட்டவனை போல நாம் காணப்படுவோம். மோசேவை தேவன் சந்திக்கும்படியாக மோசே நிலத்துல தேவன் வரும் பொழுது, மோசே குறித்து நாம் அறிந்திருக்கிறோம், அவன் எகிப்துல சகல கலைகளிலும் கற்று தேறினோனா இருந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆனால் யாத்ரா புஸ்தகம் 4வது அதிகாரத்துல தேவன் மோசையை சந்திக்கும்படியாக அவனோடு கூட இடைபடும் பொழுது மோசேவுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, ஆண்டவரே நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாய் உள்ளவன், நான் மந்த நா உள்ளவன் என்று சொல்லி தன்னுடைய நிலையை அவன் பரிதாபத்தோடு கூட சொல்லுகிறதே நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு முன்பாய் நாம் நிற்கும் பொழுது, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும், நான் சிறுமைப்பட்ட ஒரு எளியவான ஒரு மனிதனாய் காணப்படுகிறேன். அல்லேலூயா. ஆனால் நாங்க எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நம்மை நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை நினைவு கூறுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அப்போ அந்த நினைவு கூறுகிற தேவன் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லி வேதத்துல இந்த நாளில நாம் தியானிப்போம். 1 சாமுவேல் 2:8 நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூ சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. இப்ப முதலாவது குறிப்பு நாம் என்ன தியானிக்கிறோம், அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. அப்ப சிறியவன் என்று சொல்லப்படுகிற சிறுமைப்படுத்தப்பட்டவன், எளியவன் என்று சொல்லப்படுகிறவனை ஆண்டவர் புழுதிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து அவர்களை உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம மேல நினைவாய் இருக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், நம்மை உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. ஒருவேளை நாம் சிறுமைப்பட்டவர்களை, ஒரு எளியவர்களை நாம் காணும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், நம்மால் உயர்ந்த உதவிகளை நாம் செய்கிறோம், நாம் செய்துவிட்டு நாம் கடந்து போகிறோம். இந்திய தேசத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேகர் சாலை ஓரத்திலே அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பிச்சை எடுக்கிறவர்களோ, இல்ல ஒரு தேவையோடு கூட அமர்ந்து இருக்கிறவர்களோ, இல்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டேஷன்ல நாம் அநேகரை பார்க்கிறோம். அவர்கள் புழுதியிலும் குப்பையிலும் உட்கார்ந்து கொள்கிறார் இருக்கிறார்கள். அப்ப நாம என்ன செய்கிறோம், கடந்து போகும்போது நம்மிடத்துல இருக்கிற சில்லறைகளை, நம்ம இடத்துல இருக்கிற சில பணத்தை எடுத்து அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், கொடுத்து விட்டு நாம் கடந்து போகிறவர்களா இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அப்படிப்பட்ட எளியவனையும் குப்பையில இருக்கிறவனையும் எடுத்து அவர்களை உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்துல ஆண்டவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை அப்படி புழுதில் இருக்கிறவனையும் குப்பையில் இருக்கிறவர்களையும் நாம் போய் ஒருவேளை அவர்களிடத்துல பேசுவோம் என்று சொன்னால், அவருடைய மனநிலையை நாம் அறிவும்படியாக அவர்களோடு கூட நாம் பேசுவோம் என்று சொன்னால், அவருடைய மனநிலைமை குன்றினதாகவும் மிகவும் தாழ்ந்ததாகவும் எதிர்பார்ப்புகள் இல்லாதபடிக்கு, அவர்கள் எதை குறித்தும் சாத்தியமில்லாத காரியத்தை குறித்து ஆசைப்படாதபடிக்கு, அவர்கள் உயர்வை குறித்து சிந்திக்காதபடிக்கு அவர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்களை போய் கேட்டோம்னா, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்க வாய்ப்பே இல்லை என்று சொல்லி அவர்களுடைய சிந்தையிலும் பாத்தீங்கன்னா, அந்த எளியவர்களுடைய சிந்தனை அவர்களுக்கு மிகவும் குறுகினதாய், சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் அதிகமாய் ஆசைப்படாமல், அதிகமான காரியத்தை குறித்து அவர்கள் சிந்திக்காமல், உயர்வை குறித்து, அதாவது ஆண்டவர் சொல்லுகிற இந்த குப்பையிலிருந்து உயர்த்துகிற அந்த நிலையை குறித்து அவர்கள் தன்னுடைய சிந்தையை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு கூட அவர்களுக்கு அந்த யோசனை இருக்காது. ஹலேலூயா. யோசனை இருக்காது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி சிறியவனையும் எளியவனையும் நான் என்ன செய்வேன், குப்பையிலிருந்து அவர்களை உயர்த்துவேன் என்றால் நான் அவர்களுடைய நினைவாய் இருக்கிறேன், அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹலேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் வாசிப்பேன் என்று சொன்னால், தாவீதை குறித்து நான் வேதத்துல வாசிக்கலாம். ஹலேலூயா. அவன் பெலிஸ்தீனோடு கூட அவன் சண்டை போட்டு அவன் ஜெயம் கொள்ளுகிறவனா இருக்கிறான் என்று சொல்லி நான் வேதத்துல வாசிக்கிறோம். ஹலேலூயா. அப்படியாக அவனுடைய தன்னுடைய சகோதரர்களை சந்திக்கும்படியாக அவன் வரும் பொழுது, அவன் இந்த பெலிஸ்தியன் அவன் இஸ்ரவேலனுடைய தேவனை நிந்திப்பதை அவன் கேட்கிறான். அவன் கேட்கும் பொழுது அங்கிருக்கிற ஜனங்களோடு கூட என்ன செய்கிறான், அவன் விசாரிக்கிறான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே நாம் 25வது வசனத்திலே நான் வாசித்தோம் என்று சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 25வது வசனம், அந்த நேரத்தில் இஸ்ரவேல் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா, இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான், இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். ஹல்லேலூயா. அப்போ ராஜா ஒரு 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 கிஃப்ட், ஒரு ஒரு ரிவார்டை அவன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். இந்த பெலிஸ்தீனை கொல்லுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரிவார்டு கொடுக்கப்படும் என்று சொல்லி அவன் அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறான். ஆனா இது தாவீதுக்கு தெரியாது. அவன் என்ன, ராஜா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானவன் ஆக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுப்பார். இது ராஜா பெலிஸ்தீனை கொல்லுபவனுக்கு கொடுக்கிற ஒரு சன்மானம். ஹல்லேலூயா. ஆனால் தாவீதுக்கு இது தெரியாது. அப்ப தாவீது என்ன சொல்லு செய்கிறான், 26 வசனத்துல, அப்போது தாவீது தண்டையிலே தன்னண்டே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தீனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும், அல்லேலூயா, என்ன செய்யப்படும், அவனுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி அவன் விசாரிக்கிறத நாம் இந்த வேதத்துல வாசிக்கிறோம். அப்போது ராஜா இப்படிப்பட்ட ஒரு சன்மானம் கொடுக்கப்படும், இப்படி ஒரு ஒரு கிஃப்ட், ஒரு ரிவார்டு கொடுக்கப்படும் என்று சொல்லி அதை ஒரு அறிவிப்பாய் கொடுத்திருந்தார். அதைத் தொடர்ந்து அவன் தாவீது அந்த அந்த ஜெயத்தை எடுக்கிறவனா இருக்கிறான், பெலிஸ்தீனை அவன் மேற்கொள்ளுகிறவனா இருக்கிறான். அப்பொழுது அதையெல்லாம் முடித்து விட்டு அவன் ராஜாவுக்கு முன்பாய் வரும்பொழுது ராஜா அவனுக்கு திருமணம் செய்யும்படியாக, தன்னுடைய மகளை திருமணம் செய்யும்படியாக அவன் ஏற்பாடு செய்யும் பொழுது தாவீது தன்னுடைய மனதில் இருக்கிற அவனுடைய நிலை, அவன் எளியவனாயும் அவன் சிறியவனமாயிருக்கிற அவன் தன்னை குறித்து என்ன சொல்லுகிறான் என்று வேதத்துல வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18:18 வசனத்தை நான் வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 18:18. அப்போது தாவீது சவுலை பார்த்து, ராஜாவுக்கு மருமகனாகிறதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம். அல்லேலூயா. அப்போது அவனுடைய மனநிலை, அந்த எளியவனுடைய மனநிலை என்னவா இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலைக்கு நான் செல்லும்படியாக நான் எம்மாத்திரம், நான் எப்படி செல்ல முடியும், எப்படி அப்படிப்பட்டதான ஒரு ராஜாவுக்கு மருமகனாய் நான் மாற முடியும் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அவன் தன்னை குறித்து ஒரு ஒரு சிந்தனை இல்லாதபடிக்கு நான் உயர்த்தப்பட முடியும், உயர்வான ஒரு நிலைக்கு நான் செல்ல முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இல்லாத ஒரு மனிதனாய் அவன் இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். அது தவறல்ல, அவனை குறித்து அவனுக்கு தெரியும், அவனுடைய நிலையை குறித்து அவனுக்கு தெரியும். அதனால அவன் சொல்றான், ராஜாவுக்கு நான் எப்படி மருமகனாக ஆக முடியும், நான் எம்மாத்திரம், நான் எப்படி போக முடியும், என்னுடைய ஜீவன் எம்மாத்திரம், இஸ்ரவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம், அதுக்கு நான் குவாலிஃபைடே கிடையாது, ராஜாவுக்கு நான் மருமகனாய் ஆகிற அளவுக்கு அந்த அளவுக்கு உயர்வாய் என்னால போக முடியாது, நான் குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்லி தாவீது நினைக்கிறான். ஹல்லேலூயா. உடனே அவர் சவுல் என்ன செய்கிறார், ஊழியர்களை அனுப்பி ஊழியரிடத்துல மூலமாக அவரிடத்துல நீங்க பேசுங்கள் என்று சொல்லி தாவீது இடத்துல சொல்லும் போது தாவீதோடு கூட அவர்கள் வந்து பேசுகிறார்கள். அந்த ஊழியர்கள் பேசும் பொழுது 18:23 வசனத்துல அவர்கள் வந்து பேசுகிறார்கள், சவுலின் ஊழியக்காரர்கள் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்போது தாவீது சொல்லுகிறான், நான் ராஜாவுக்கு மருமன் ஆகிறது லேசான காரியமா, அது என்ன ஒரு லேசான காரியமா, நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒரு எளியவனாய் இருக்கிறேன், எல்லோராலும் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு நிலையில நான் இருக்கிறேன். அப்ப இது என்ன ஒரு சாதாரண காரியமா, இது நான் ராஜாவுக்கு மருமகன் ஆகிற காரியம், இதெல்லாம் நான் எம்மாத்திரம், என்னுடைய என்னுடைய தகப்பனருடைய குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி, வம்சம் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் தன்னை குறித்து யோசிக்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னொரு ஆங்கிள் நீங்க யோசிச்சீங்கன்னா, பழைய பாட்டு நாட்களில இந்த நாட்களிலே திருமணம் செய்யும் பொழுது ஆண் தான் பெண்களுக்கு டௌரி கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருந்த ஒரு காலம் அது. ஹல்லேலூயா. நாம் ஈசாக்கினுடைய திருமணத்தை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், ஈசாக்கினுடைய ஈசாக்கின் ரெபேக்காளுடைய திருமணத்துல அவர்கள் யார் யாருக்கு வெகுமதி கொடுத்தார்கள் என்று சொல்லி பெண் கொள்ளும் பொழுது பெண் வீட்டாருக்கு வெகுமதி கொடுக்கிற ஒரு பழக்கம் இருந்ததாக நம்ம வேதத்துல நான் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு 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 மனநிலைமையில ஒருவேளை தாவீது இருந்திருக்கலாம், நான் எப்படி இதெல்லாம் முடியும், நான் எப்படி அந்த ராஜாவினுடைய மகளை திருமணம் செய்து கொள்ளுகிற அளவுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லையே என்று சொல்லி அவன் தன்னை குறித்து நினைக்கிறவனா இருக்கலாம். அதனால்தான் அவர்கள் வந்து கேட்கும்போது சொல்றான், இதெல்லாம் லேசான காரியமா, இது நம்ம நினைச்சவனே நடக்கிற காரியமா, நான் ரொம்ப எளியவன், நான் ரொம்ப அற்பமா எண்ணப்படுகிறவன், நான் எப்படி அதை செய்ய முடியும்னு சொல்லும் போது ராஜா திரும்ப சொல்றாரு, சவுல் சொல்றாரு, நான் பரிசத்தை விரும்பாமல். ஹல்லேலூயா. அப்போது சவுல் சொல்றாரு, சவுல் ராஜா, பரிசத்தை விரும்பாமல் அப்படின்னா நீங்க ஆங்கில வேதாமத்துல படிச்சீங்கன்னா டௌரி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ சவுல் சொல்றாரு, என் பையன் என் பொண்ணு நீ கல்யாணம் பண்றதுக்கு நீ பெருசா ஒன்னும் டௌரி எல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம், ஒரு 100 பெலிஸ்தர்களை நீ பிடிச்சிட்டு வந்து அவர்களை நீ ஜெயிச்சா போதும் என்று சொல்லி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அதன்படி தாவீதும் ஒரு 200 பெலிஸ்தர்களை அவன் கொன்று போடுகிறான், கொன்று போட்டு அந்த 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 ராஜாவுடைய மகளை அவன் திருமணம் செய்கிறான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. தாவீதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் மிகவும் தன்னை குறித்து எளியவனாய் அற்பமாய் அவன் தன்னை குறித்து நான் எம்மாத்திரம் என்று சொல்லி நினைக்கிறவனாயிருந்தான். அல்லேலூயா. தன்னுடைய தகப்பனாருடைய வம்சம் எம்மாத்திரம், இது லேசான காரியம் இல்லை. நான் எப்படி இப்படி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு ராஜாவினுடைய மகளை திருமணம் செய்து ராஜாவுக்கு மருமனாய் போகிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு நான் எப்படி உயர முடியும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் கர்த்தர் தாவீதை குறித்ததுனாலே, கர்த்தர் தாவீதை முன் குறித்ததுனாலே கர்த்தர் தாவீதை உயர்த்துகிறவராயிருந்தார். அல்லேலூயா. தாவீதனுடைய நினைவுகள், நான் எம்மாத்திரம், என் ஜீவன் எம்மாத்திரம், என் தகப்பனுடைய வம்சம் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் கேட்கிறவனாயிருந்தான். ஆனால் தாவீதை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. தாவீதை குறித்து தேவன் ஒரு நினைவு வைத்திருந்தார். அல்லேலூயா. அவருடைய நினைவு அவனை உயர்த்தினது. அல்லேலூயா. குப்பையில் இருந்த தாவீதை அது உயர்வான ஒரு ஸ்தலத்திற்கு கொண்டு போய் அது நிறுத்தினது. அல்லேலூயா. அந்த தாவீதினுடைய முடிவை நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், 1 புஸ்தகம் 29 அதிகாரம், 1 புஸ்தகம் 29 அதிகாரம் 28 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 புஸ்தகம் 29 அதிகாரம் 28 வசனம், தாவீது அவன் தீர்க்க ஆயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு எளியவனான ஒரு தாவீது, தன்னை குறித்து நான் எம்மாத்திரம் என்று சொல்லி நினைத்த ஒரு தாவீது, சம்பூர்ணனாய் வாழும்படியாக ஒரு நல்ல அதிகாரத்துல ராஜாவாய் வாழும்படியாக உயர்த்தினவர் என் கர்த்தர். அல்லேலூயா. உயர்த்தினவர் என் கர்த்தர். அவனுடைய முடிவு பாருங்க, அவன் தீர்க்க ஆயுசா இருந்தான், ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் இருந்தான், நல்ல முதிர் வயதிலே அவன் மரணம் அடைந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. என் தேவன் எளியவர்களை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அவர்கள் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து உயர்ந்த ஸ்தானத்துல என் தேவன் உயர்த்துகிற ஒரு தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 Samuel 17:16 அதிகாரம் 7 வசனத்துல நான் வாசிக்கிறோம், மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். அல்லேலூயா. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், சரீர வளர்ச்சியை பார்க்கிறான், குடும்ப பின்னணியை பார்க்கிறான், நம்முடைய படிப்பை பார்க்கிறான், நம்முடைய வசதிகளை பார்க்கிறான், அவன் பல காரியங்களை பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. 1 Samuel 16 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். அல்லேலூயா. ஏனென்றால் தாவீதினுடைய இருதயத்தை கர்த்தர் தனக்கு ஏற்றவனாய் அவர் காண்கிறார். அல்லேலூயா. தன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீதினுடைய இருதயத்தை பார்த்த தேவன் அப்படியாய் அவனை தெரிந்து கொள்ளுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்துக்கு ஏற்றவனாய் தாவீது இருந்தபடியினால அவன் இருதயத்தை பார்த்த என் தேவன், அவன் எளியவனாய் குப்பையில இருந்தாலும், அவன் திக்கற்றவனாய் இருந்தாலும், அவன் அசட்டை பண்ணப்பட்டவனாய் இருந்தாலும், அவனை உயர்த்துகிற ஒரு கரம் அவனோடு கூட இருந்தது. அல்லேலூயா. அவனை உயர்த்துகிற ஒரு கரம் என் தேவன் நம்மேல் நினைவாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை உயர்த்துகிற ஒரு தேவன். மனுஷர்கள் ஒருவேளை நம்முடைய முகத்தை பார்க்கலாம், நம்முடைய சரீர வளர்ச்சியை பார்க்கலாம், நம்முடைய படிப்பை பார்க்கலாம், நம்முடைய அந்தஸ்து செல்வாக்கை பார்க்கலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிற தேவன் நம்மை உயர்ந்த அடைக்கலங்களில் வைக்கிற ஒரு தேவன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33 அதிகாரம் 15-16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 33:15-16, நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நீதியாய் நடந்து செம்மையானவைகளை என்னுடைய நடக்க எப்படி இருக்கணுமா, என்னுடைய கால் நீதியான காரியங்களை நடப்பிக்கிற ஒரு காரியமா இருக்கணும். நான் நீதியாய் நடக்கிறவனா இருந்து செம்மையானவைகளை பேசுகிற என்னுடைய வாய் செம்மையாய் பேசுகிறவளா இருக்கணும். இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து அப்படிங்கிற இருதயம், இப்படிப்பட்ட ஆதாயத்தை விரும்புகிற ஒரு இருதயமாய் இல்லாதபடிக்கு, இப்படி வருகிற ஒரு ஆதாயத்தை, இப்படி வருகிற ஒரு பணத்தையோ ஒரு ஐஸ்வர்யத்தையோ நான் வெறுக்கிறவனாய் நான் இருக்க வேண்டும். பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, அப்ப என் கைகளை குற்றத்துக்கும் பாவம் செய்வதற்கும் நான் பழக்கப்படுத்தாதபடிக்கு என் கைகளை சுத்தமாய் நான் கழுவி, ரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து, அல்லேலூயா, என் செவியை நான் அடைக்கிறவனா இருக்கணும். எதை கேட்கணும் எதை கேட்க கூடாதுன்னு சொல்லி என் செவியை நான் விருத்தம் சேதம் செய்கிறவனா இருக்கணும். பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ, அல்லேலூயா, என் கண்களினால நான் எதை பார்க்கணும்னு சொல்லி என் கண்களுக்கு நான் ஒரு என்ன பண்ணணும், நான் அதை காக்கிறவனா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நான் நடக்கிறது எப்படி, நான் பேசுகிறது எப்படி, என் இருதயத்துல எதை நான் வெறுக்கிறேன், எதை நான் ஆசைப்படுகிறேன், என்னுடைய கையில நான் எதை செய்கிறேன், என்னுடைய செவியில நான் எதை கேட்கிறேன், என்னுடைய கண்ணில நான் எதை பார்க்கிறேன், இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இதையெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். பார்த்து என்ன செய்கிறார், 16வது வசனத்துல, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். இப்படி உண்மையாய் கர்த்தருக்கு உண்மையாய் நடக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலைகளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் தாவீதினுடைய இருதயத்தை பார்த்த தேவன், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், நான் எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவன் மேல கர்த்தருடைய நினைவு இருந்ததினால் கர்த்தர் அவனை எளியவனிலிருந்து குப்பையிலிருந்து அவனை உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்துல அவர் ராஜாவாய் வைத்து அவனை அழகு பார்த்த ஒரு தேவன். அல்லேலூயா. அப்போ இந்த ஏசாயா 33:15-16 நான் வாசித்ததபடி, அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவனுடைய அப்பு அவனுக்கு கொடுக்கப்படும், அவனுடைய தண்ணீர் நிச்சயமாய் அவனுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. சம்பூர்ணமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உத்தமமனுக்கு தான் கர்த்தர் துணையாய் நிற்பார். அல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்களுக்கு துணை நிற்பார், துன்மார்க்கமாய் நாம் வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு துணை நிற்க முடியாது. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பார்வையில மெச்சுகிறபடி, கர்த்தர் பாராட்டுகிறபடி, அவருடைய சித்தத்தை செய்கிறவனாய் நான் காணப்படும்படி இருப்பேன் என்று சொன்னால், நான் எப்படிப்பட்ட ஒரு தாழ் நிலையில இருந்தாலும், ஒருவேளை ஒரு எளியவனாய், ஒருவேளை ஒரு குப்பையில் இருக்கிறவனாய் இருந்தாலும், ஒருவேளை இந்த உலகம் என்னை உயர்த்த முடியாது, ஆனால் என் தேவன், என் நினைவாயிருக்கிற தேவன் என்னை உயர்த்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப என் தேவன் என்னை உயர்த்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பை நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 140 சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 140 சங்கீதம் 12 வசனத்தை நாம் தியானிப்போம். 140 சங்கீதம் 12 வசனம். சிறுமையானவர்களின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு, இப்படிப்பட்டவர்களுடைய வழக்கை விசாரிக்கிற ஒரு வழக்கறிஞராய் என் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எளியவர்களுடைய நியாயத்தை விசாரிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. சுதுமையானவருடைய வழக்கை விசாரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எளிமையா இருக்கிறவர்கள் வழக்காடும் பொழுது அவர்களுடைய நியாயம் எடுபடாது. அல்லேலூயா. அவர்களுடைய நியாயம் எடுபடாது, அவருடைய பேச்சை ஒருவரும் கேட்க முடியாது. ஒரு காரியத்தை பிரசங்கின் புஸ்தகத்துல வாசிக்கலாம். பிரசங்கின் புத்தகம் 9வது அதிகாரத்துல, பிரசங்கின் புத்தகம் 9:14 நான் வாசிக்கிறேன். ஒரு சிறு பட்டணம் இருந்தது, அதுல இருந்த குடிகள் கொஞ்ச மனிதர், அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைத்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். அல்லேலூயா. அவனுடைய வார்த்தை அசட்டை பண்ணப்படுகிறது. அவன் சொல்லுகிற வார்த்தையை கேட்க ஒருவரும் இல்லை. ஹலிலுயா. அப்ப எளியவர்கள் நியாயத்தை பேசும் பொழுது, சிறுமையானவர்கள் தன்னுடைய வழக்கை அவர்கள் கையாளும் பொழுது, அவர்களுக்கு விரோதமாய் பணம் படைத்தவர்கள், வலிமை உள்ளவர்கள் நீதியையும் நியாயத்தையும் தன்னுடைய செல்வாக்கை கொண்டு புரட்டுகிறவர்களாயிருப்பார்கள், அதை விலை கொடுத்து வாங்குகிறவர்களாயிருப்பார்கள். ஆனால் நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹலிலுயா. சகல அதிகாரம் உள்ள தேவன் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட எளியவர்களுக்கும் சிறுமைப்பட்டவர்களுக்கும் நானே வழக்கறிஞர். ஹலிலுயா. நானே அவர்களுக்காக வழக்காடி அவர்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கிற தேவன், அவர்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கிற தேவன் என்று சொல்லி, இந்த நாளிலே சிறுமைப்பட்டவர்கள் மேலும் எளிமைப்பட்டவர்கள் மேலும் நினைவா இருக்கிற ஒரு தேவன் சொல்லுகிறார், நான் நியாயத்தை விசாரிப்பேன். ஹலிலுயா. ஒருவேளை உன் வாழ்க்கையில நியாயக்கேடு நடந்திருக்கலாம், நீ ஏழை என்பதனாலும், ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்டவன் என்பதனாலும், உன்னிடத்துல பணம் இல்லை என்பதனாலும், ஒருவேளை ஒரு பலம் இல்லை என்பதனாலும், ஒருவேளை ஒரு சிலர் உங்களை மடங்கடித்திருக்கலாம். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, நான் அவர்களுக்காக வழக்காடி அவர்களுக்காக நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய தேவன், நமக்காக வழக்காடுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 21 அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். ஒன்று ராஜாக்களின் புத்தகம் 21 அதிகாரம். அல்லேலூயா. நாபோத் என்ற ஒரு மனிதன், அவனுக்கு ஒரு நிலம் இருந்தது, அவனுடைய பூர்வீக நிலம், அவனுடைய பிதாக்களின் மூலமாக அவனுக்கு வந்த ஒரு காணி ஆட்சி, ஒரு நிலம் இருந்தது. அந்த நிலத்தின் பக்கத்திலே அது அந்த ராஜாவினுடைய 1 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அந்த ஆகாபின் ராஜாவினுடைய அரண்மனை அண்டையில அந்த திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த நாபோத்தினுடைய திராட்சை தோட்டம் எங்க இருந்ததா, அந்த சமாரியா ராஜாவாயிருக்கிற ஆகாபுனுடைய அரண்மனைக்கு பக்கத்துல இருந்தது. அப்போ இந்த ஆகாப் என்ன பண்றான், இந்த திராட்சை தோட்டத்தையும் என்ன பண்ண, நம்ம எடுத்து அந்த தோட்டத்தை நம்ம எடுத்து நம்ம அதை நமக்காக பயன்படுத்திக் கொள்வோம் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். அவன் நினைத்து என்ன செய்கிறான், நாபோத்திடத்துல அவன் போய் கேட்கிறான், இந்த நிலத்தை நீ எனக்கு கொடுத்து விடு, நான் இதை என்ன பண்றேன், எனக்காக நான் பயன்படுத்துகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் அதை கொடுக்க மறுக்கிறான். ஏனென்றால் இது அவருடைய பிதாவின் சுதந்திரம், இந்த காணியாட்சி அவர்கள் வேற ஒரு டிரைபுக்கு கொடுக்க மாட்டாங்க, அவர்களுடைய டிரைபு அவங்க தான் அதை பயன்படுத்துவார்கள், அதை இன்னொருவருக்கு அவர்கள் விற்கவோ கொடுக்கவோ மாட்டார்கள். அதனால அவன் சொல்றான், நாபோத் சொல்றான், இதை நான் கொடுக்க முடியாது. 3 வசனத்துல வாசிக்கலாம், 21 அதிகாரம் 3 வசனம், நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அல்லேலூயா. என்றால் அவன் ஒரு ராஜா, ஆகாப் வந்து சகல வல்லமைகளும் சகல அதிகாரம் உள்ள ஒரு ராஜாவா இருக்கிறான். ஆனால் இவன் வந்து ஒரு சராசரி மனிதன், ஒரு சராசரியான ஒரு சூழ்நிலை இருக்கிற நாபோத் அவனை எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அதனால அவன் சொல்லுகிறான், கர்த்தர் தான் என்னை காக்க வேண்டும், அல்லேலூயா, கர்த்தர் தான் என்னுடைய நியாயத்துக்காய் வழக்காட வேண்டும் என்று சொல்லி அவன் கர்த்தரை நம்புகிறவனாய் இருந்தான் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆகாப் ராஜா என்ன செய்கிறான், இந்த நாகாபு இந்த இவன் நிலத்தை கொடுக்காததுனாலே, நாபோத் நிலத்தை கொடுக்காததுனாலே அவன் ஒரு சலிப்போடு கூட, மன சஞ்சலத்தோடு கூட அவன் வீட்டுக்கு போகிறான். அவன் படுத்து கொண்டிருக்கும் போது அவனுடைய மனைவி வந்து அவன் இடத்துல கேட்கிறாள், எசபேல் வந்து கேட்கிறாள், ஏன் நீங்கள் முகம் வாடலா இருக்கிறீங்க, ஏன் நீங்க ஒரு சலிப்போடு கூட இருக்கிறீங்க என்று சொல்லும் போது அவன் நடந்த காரியத்தை அவன் சொல்லுகிறான். நாபோத்தினுடைய திராட்சை தோட்டத்தை நான் சொந்தமா கேட்டேன், நான் அதை வாங்கிக் கொள்ளும்படியா கேட்டேன், அப்போ அவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்று சொல்லும் போது எசபேல் சொல்லுகிறாள், இது ஒரு சாதாரண காரியம், இது என்னிடத்துல விட்டுவிட்டு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி எசபேல் என்ன செய்கிறாள், தந்திரமாக அந்த நாபோத்தை அவன் கொலை செய்யும்படியாக சில காரியங்களை ஏற்பாடு செய்து அவனை கொன்று போடுகிறாள். அல்லேலூயா. அவனை கொன்று போட்டு 15 வசனத்துல வாசிக்கலாம், 21:15 நாபோத்து கல்லெறி உண்டு செத்ததை எசேபேல் கேட்ட பொழுது, 1 21:15 கேட்ட பொழுது, ஆகாபை நோக்கி, நீ எழுந்திருந்து இஸ்ரேலாகிய நாபோத் உனக்கு விளைக்கரையமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்சை தோட்டத்தை சொந்தமா எடுத்துக்கொள்ளும், நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றாள். நாபோத் என்ற ஒரு மனிதனை கொலை செய்து அவனுக்கு சேர, அவனுக்கு சொந்தமான அந்த ப்ராப்பர்ட்டியை, அவனுக்கு சொந்தமான அந்த நிலத்தை இவர்கள் அபகரித்து கொண்டார்கள். அல்லேலூயா. ஆனா அவன் நாபோத் சொல்லியிருந்தான், கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. இதையெல்லாம் பார்க்கிற ஒரு நீதிபரர் இருக்கிறார். ஹலிலுயா, நமக்காய் வழக்காடுகிற ஒரு ஒரு வழக்காடுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரா, அங்க இருக்கிற எலியாவை ஆண்டவர் அனுப்புகிறார். 21:17 வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்து எலியாவை கர்த்தர் அனுப்புகிறார். ஹலிலுயா, அனுப்பி அந்த ராஜாவோடு கூட ஆகாபோடு கூட பேச சொல்லுகிறார். 21:19 வாசிக்கலாம், நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தானத்திலே உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல். அல்லேலூயா. எந்த இடத்துல நாபோத்துடைய இரத்தத்தை நாய்கள் நக்கினதோ அதே இடத்துல உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் என்று சொல் என்று சொல்லி தொடர்ந்து 23 வாசிங்கன்னா, எசபேலையும் குறித்து கர்த்தர் நாய்கள் எசபேலையை இஸ்ரேலின் மதில் அருகே தின்னும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவேளை அவன் ஏழ்மைப்பட்டவன், நாபோத்தை ஒருவேளை அவர்கள் கொன்று போட்டிருக்கலாம், அவனுடைய நிலத்தை அபகரித்திருக்கலாம், ஆனாலும் நியாயம் செய்கிற ஒரு தேவன் அவர்களை தண்டிக்கும்படியாக அவர்களுக்கு ஏற்ற அந்த பலனை தரும்படியாக கர்த்தருடைய தீர்க்க தரிசியின் மூலமாக அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன சொல்கிறார், அவர்களுக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. இது நிறைவேறுகிறது. நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9 நீங்க வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 9:26 நேற்று நாபோத்தின் இரத்தத்தையும் அவன் குமாரரின் இரத்தத்தையும் கண்டேன் அல்லவா என்றும், இந்த நிலத்தில் உனக்கு நீதியை சரிகட்டுவேன் என்றும் அப்போது கர்த்தர் சொன்னாரே, இப்பொழுதும் அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நிலத்தில் எரிந்து போடு என்றான். அல்லேலூயா. நீதியை சரிகட்டுவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை வந்ததல்லவா, அந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே நிறைவேறினது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கலாம். தொடர்ந்து நீங்க அதே 9:35 நீங்க வாசிச்சீங்கன்னா, 9:35 அவர்கள் அந்த எசபேலை என்ன பண்றாங்க, அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங் கைகளையுமே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அவளுடைய உறுப்புகள் அந்த இடத்துல இல்லாதபடிக்கு இந்த பகுதிகள் மாத்திரம்தான், இந்த பாகங்கள் மாத்திரம்தான் இருக்குன்னு வசனம் சொல்லுது. ஆகையால் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்போது அவன், இது கர்த்தர் திஷ்டியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் எசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது எசபேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு எசபேலின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேல் போடும் எருவை போல் ஆகும் என்றும் சொன்னாரே என்றான். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அவர்கள் வாழ்க்கையில என்ன சொல்லப்பட்டதோ அது நிறைவேறினது. அல்லேலூயா. ஒருவேளை அந்த ராஜாவும் எசபேலும் ராஜஸ்திரியும் நினைத்திருக்கலாம், நம்மை கேட்க ஆள் இல்லை, நம்மை எதிர்க்க ஆள் இல்லை, நமக்கு விரோதமாய் பேசவோ நமக்கு விரோதமாய் செய்யவோ ஒருவருமே இல்லை என்று சொல்லி அவர்கள் அந்த எளியவனாகிய அந்த சிறுமைப்பட்டவனாகிய நாபோத்தினுடைய நிலத்தை அவர்கள் அபகரித்திருக்கலாம். ஆனாலும் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த வழக்கு அதோடு கூட முடிய போவதில்லை. அந்த வழக்கை விசாரிக்கிற ஒரு தேவன், அதற்கு தீர்ப்பு சொல்லுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹலிலுயா. அவர் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற ஒரு தேவன். ஹலிலுயா. ஏசையா தீர்க்க தரிசனம் 11 நாம் வாசிக்கிறோம். ஏசையா தீர்க்க தரிசனம் 11:3-4 நாம் வாசிக்கிறோம். ஏசையா தீர்க்க தரிசனம் 11:3-4 கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பை செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்கரை சங்கரிப்பார். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற உகந்த வாசனையாய் நாம் இருக்க வேண்டும். துணிகரமாய் நாம் எளிமையானவர்களையும் இப்படிப்பட்ட கைவிடப்பட்டவர்களையும் ஒருவேளை திக்கற்றவர்களையும் நாம் அவர்களுடைய காரியங்களை நாம் மேற்போக்காய் நாம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் அவர்கள் பக்கமா இருக்கிறார் என்று சொல்லி நாம் நிதானித்து நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நீதியின்படி அவர் ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலாலில் அடித்து தமது வாயின் சுவாசத்தினாலே துன்மார்கரை சங்கரிப்பார். அல்லேலூயா. ஒரு நீதி உள்ள தேவன், ஒரு சத்தியம் உள்ள தேவன் அவர்களுக்கு பாதுகாவலா இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு பாதுகாவலா இருக்கிறார். அதனால்தான் நாபோத் சொல்லுகிறாரு, என்ன செய்வாரு, கர்த்தர் என்னை காப்பாராக. அல்லேலூயா. நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நமக்காக நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட எளிமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், ஒரு சிறுமைப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோம், நமக்காக நியாயம் செய்கிற ஒரு தேவன், நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இது துன்மார்கருடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, நீங்க யோசித்து பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையிலும் இது நடக்குது. 2 சாமுவேல் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம், இருதயத்துக்கு ஏற்றவனாகிய தாவீது என்று சொல்லி தேவனால் மெச்சப்பட்டவனாய் இருந்தோம், அவன் ஒரு துன்மார்க்கமான காரியத்தை செய்யும் பொழுது, அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்யும் பொழுது, ஒரு எளிமையானவனை ஒரு சிறுமைப்பட்டவர்கள் வாழ்க்கையில அவன் ஒரு தவறு செய்யும் பொழுது கர்த்தர் அதை தண்டிக்கிறவராயிருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்துக்கு நாம திருப்புவோம். 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தைகளை நீ அசட்டை பண்ணினது என்ன? அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை நீ அசட்டை பண்ணினாய், நீ பயப்படாதபடிக்கு என்ன பண்ண, அசட்டை பண்ணி எத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தினாலே கொன்று போட்டாய். அல்லேலூயா. மற்றவனுடைய மனைவியை நீ இச்சித்து நீ எடுத்துக்கொண்டபடியினால, அந்த உரியாவை நீ கொன்று போட்டபடியினால நான் என்ன செய்வேன், இப்பொழுது நீ என்னை அசட்டை பண்ணி எத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால பட்டயம் என்றென்றைக்கும் உன்னை விட்டு விலகாதிருக்கும். அல்லேலூயா. 12வது வசனம், நீ ஒளிவிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேல் எல்லோருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்வேன் என்றான். அல்லேலூயா. நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் எளியவர்களுக்கும் திக்கற்றவர்களுக்கும் துணையாய் நிற்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவர்களுக்காய் நியாயம் விசாரிக்கிற வழக்காடுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. ஒருவேளை நாம் துணிகரமாய் சில காரியங்களை நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். அதுவே சுகந்த வாசனை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அதை விசாரிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்துல அவர்கள் அடிமைப்பட்டதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அடிமைப்பட்டு அவர்கள் அந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு வரும் பொழுது 105வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். 105வது சங்கீதம் 37வது வசனத்துல அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அல்லேலூயா. 400 வருடங்கள் அடிமைத்தனமாய் அந்த தேசத்துல அந்த தேசத்துக்காய் உழைத்த அவர்களுக்கு தேவையான கூலியை என் தேவன் வாங்கி கொடுக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவர்களுக்காக தேவன் என்ன செய்தாரு, நீங்க யாத்ராவும் 12வது அதிகாரத்துல 36வது வசனத்துல வாசிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கேட்கிறார்கள், எங்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்தார்கள், கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு வெள்ளியும் பொண்ணும் கொடுங்கன்னு சொல்லி. அப்ப வசனம் சொல்லுது, கர்த்தர் எகிப்தியர் கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தயவு கிடைக்கும்படியாக, அவர்கள் கேட்கிற வெள்ளையும் பொன்னையும் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல என்ன பெய்கிறாரு, தயவு பாராட்டுகிறார் என்று வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. 400 வருடம் அவர்கள் அந்த அடிமைத்தனத்துல அவர்கள் பண்ண வேலை, அவர்கள் செய்த அதனுடைய கூலியை என் தேவன் வாங்கி கொடுக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அதனால ஒருவேளை நான் ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன், இந்த தேசத்துல கொண்டு வந்து என்னை ஒடுக்கி வச்சிருக்கிறாங்க, இந்த தேசத்துல கொண்டு வந்து நியாயம் இல்லாதபடிக்கு கூலி கொடுக்காதபடிக்கு சம்பளம் கொடுக்காதபடிக்கு என்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, அதை குறித்தெல்லாம் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன், நமக்காக வழக்காடுகிற ஒரு தேவன், நியாயம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்முடைய கூலியை வாங்கி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். யாக்கோபின் வாழ்க்கையை நீங்க வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 31வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், யாத்ரா யாக்கோபை குறித்து ஆதியாகமம் 31வது அதிகாரத்துல, ஆதியாகமம் 31வது அதிகாரம் 40வது வசனம், ஆதியாகமம் 31:40, இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டுல இருந்து 14 வருஷம் உம்முடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்துல சேவித்தேன், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினேன். அல்லேலூயா. யாக்கோபு புலம்புறத பாருங்க, 20 வருஷமா நான் உங்ககிட்ட வேலை செய்யறேயா, 20 வருஷமா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், 10 முறை என் சம்பளத்தை நீ மாத்திட்டீங்க, சம்பளத்தை குறைக்கிறீங்க, 25% குறை, 30% குறை, 50% குறை, ஏத்து எத்தனையோ காரியங்களை பண்ணீங்க. ஆனா அடுத்த வசனம் சொல்றாரு, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீ இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர், தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்க்கிறார். நம்முடைய கையின் பிரயாசத்தை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நம்முடைய சிறுமையை பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். 20 வருடம் லாபனாகிய உன்னிடத்துல நான் வேலை செஞ்சேன், என்ன பெருமையா அனுப்பும்படியா நீ பார்த்த, 400 வருஷம் அடிமைத்தனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல வேலை செஞ்சாங்க, அவர்களை வெறுமையாய் அனுப்பும்படியாக பார்வோன் பார்த்தான். ஆனாலும் என் தேவன் நியாயம் செய்கிற தேவன், ஹலிலுயா, வழக்காடுகிற என் தேவன் இருக்கிறார், ஹலிலுயா, அவன் கையின் பிரயாசத்தை பார்க்கிறார், நம்முடைய சிறுமையை கர்த்தர் பார்க்கிறார். அதே 31வது அதிகாரத்துல 38-39 வாசித்து பாருங்க, 31வது அதிகாரம் 38வது வசனம் 39வது வசனம், இந்த 20 வருஷ காலம் அளவும் நான் உம்மிடத்துல இருந்தேன், உம்முடைய செம்மறி ஆடுகளையும் வெள்ள ஆடுகளையும் சினை அழியவில்லை, உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவும் இல்லை, பீருண்டதை நான் உம்மிடத்துல கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன், பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். எப்படி நான் நடந்தேன் பாருங்க, உத்தமமா நான் நடந்தேன், ஒன்னையும் நான் ஏமாத்தல, எதையும் நான் தின்னல, எதெல்லாம் பீறி போட்டுச்சோ, மற்ற ஆபத்தான விலங்குகள் வந்து பீறி போட்டதோ அதையும் நான் உத்தரவாதம் எடுத்து நான் என்ன பண்ணேன், அதையும் நீ என் கையில கேட்டு வாங்கினீங்க. 40வது வசனம், பகலில் வெயிலிலும் இரவில் குளிரிலும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமா இருந்தது, இவ்விதமாய் நான் பாடுபட்டேன். அல்லேலூயா. இதையெல்லாம் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நினைவாய் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய பிரயாசத்தை, கையின் பிரயாசத்தை பார்க்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அதனாலதான் 32வது அதிகாரம் 10வது வசனத்துல யாக்கோபு சொல்லுகிறான், அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல, நான் கோலோடும் கையோடுமா இந்த யோர்தானுக்கு கடந்து போனேன், இப்போது இவ்விரண்டு பரிவாரங்களையும் முடிவுகிறானே. அல்லேலூயா. 2 பரிவாரங்களோடு கூட அந்த தேசத்தை விட்டு கடந்து வரும்படியாக யாக்கோபின் தேவன் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அவன் கையின் பிரயாசத்தை என் தேவன் ஆசீர்வதித்தார். அவனுடைய வேலையில் அவன் உண்மையா இருந்தான், அவன் செய்கிற காரியத்துல உண்மையா இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவனுக்கு சேர வேண்டியதை கர்த்தர் வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. வாங்கி கொடுத்தார். நமக்காக வழக்காடுகிற ஒரு தேவன், நியாயம் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சிறுமையானவரின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்று அறிவேன். அல்லேலூயா. நம்மேல் நினைவாயிருக்கிற ஒரு தேவன் நம்மை உயர்த்துகிறவர் மாத்திரம் அல்ல, அவர் நம்முடைய நியாயத்தை நமக்காய் விசாரித்து நமக்காய் வழக்காடுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. 3வது குறிப்பு சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 6வது வசனம், இந்த 7 கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. இந்த 7 கூப்பிட்டான் கர்த்தர் அதை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அதை கேட்டார். ஒரு 7 கூப்பிடும் பொழுது அவனுடைய கூப்பிடுதலை கேட்பதற்கு ஒருவரும் இருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. நம்முடைய வேலை செய்கிற கம்பெனியிலே நீங்க யோசித்து பாருங்க, அநேக நேரங்களில நம்ம மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணுவோம், மற்றவர்களோடு கூட பேசுவோம், அதுல பல நிலைகள் இருக்கும். ஒவ்வொரு நிலையில வைஸ் பிரசிடென்ட், டைரக்டர், சீனியர் மேனேஜர், மேனேஜர், அது போல பல நிலைகளில நமக்கு பொசிஷன் இருக்கும், நம்முடைய வேலைகள் இருக்கும். அப்போ ஒரு மீட்டிங் வரும்பொழுது, ஒரு டிஸ்கஷன் வரும்பொழுது, எல்லாரும் தன்னுடைய சஜஷனை சொல்லலாம், எல்லாரும் தன்னுடைய காரியங்களை சொல்லலாம், ஆனா நீங்க பிராக்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா யாருடைய வாய்ஸ் அங்க எடுபடும், யாருடைய சொல்லுக்கு அங்க மதிப்பு இருக்கும் என்று சொல்லி நாம் என்ன பண்ணலாம், பிராக்டிகலா நமக்கு தெரியும். பேசும் பொழுது அவர்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவே மாட்டார்கள், அவருடைய வார்த்தையை ஒரு பொருட்டாகவே அவர்கள் எடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அதிகாரம் படைத்தவர்கள், அவர்களுக்கு மேலாயிருக்கிறவர்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவர்களுடைய வார்த்தை தான் அங்கே மேலோங்கி இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட எளிமையானவர்கள், இப்படிப்பட்ட சிறுமையானவர்கள், பதவியிலே தாழ்ந்து இருக்கிறவர்களுடைய வார்த்தை இப்படிப்பட்ட கூட்டங்களிலே அது எடுபடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம மற்ற நம்ம போன் பண்ணி ஒரு கம்பெனிக்கு பேசும் பொழுதோ நீங்கள் பார்க்கலாம், நீங்க யார் பேசுறீங்கன்னு கேட்பாங்க. நீங்க பேசுறவர்களை பொறுத்து, நீங்கள் எப்படிப்பட்டவர், உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவர்கள், எப்படிப்பட்ட கம்பெனிலிருந்து நீங்க கூப்பிடுறீங்க, நீங்க யாரு என்பது எல்லாவற்றையும் விசாரித்து நீங்க யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க பிஏ கிட்ட தான் நீங்க பேசிட்டு இருக்க முடியும். அவங்க பிஏ நினைச்சாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உயர் அதிகாரிகளோடு கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அந்த பிஏ சொல்லுவாரு, அவர் பிஸியா இருக்கிறாரு, அவர் மீட்டிங்ல இருக்கிறாரு, நீங்க சொல்ல வேண்டியதை என்கிட்ட சொல்லிடுங்க, நான் நேரம் பார்த்து அவர்கிட்ட சொல்லிடுவேன் என்று சொல்லி நம்முடைய கூப்பிடுகிற சத்தத்தை யாருக்கு போய் சேர வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களிடத்துல அது சேர முடியாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் தடையாய் நமக்கு வரும். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஏழை கூப்பிட்டால் அதை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் கேட்கிறார். ஏழையினுடைய கூப்பிடுதலுக்கும் செவி கொடுக்கிற ஒரு உன்னத தேவன் நமக்கு இருக்கிறார், ஒரு உன்னத தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம மார்க் சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். மார்க் 10வது அதிகாரத்துல எரிகோல இருந்து ஆண்டவர் புறப்பட்டு போகிறார். அப்போது அவரோடு கூட சீஷர்களும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு வழி அருகே ஒரு பிச்சை எடுக்கிற ஒரு குருடன் ஒருவன் இருக்கிறான். பதிமை என்று சொல்லுகிற ஒரு மனிதன் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அப்போது அந்த இடம் அந்த வழியாக இயேசுவும் சீஷர்களும் திரளான ஜனங்களும் அந்த இடத்துல கடந்து போகிறார்கள். கடந்து போகும் பொழுது இந்த பதிமை என்ன செய்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று ஒரு சத்தத்தை அவன் ஏறெடுக்கிறான். அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், அவ்வளவு திரளான ஜனங்கள் நடந்து போகிற ஒரு இடத்துல, சீஷர்களோடு கூட அவர்கள் நடந்து போகிற ஒரு இடத்துல அநேகர் பேசிக் கொண்டிருப்பார்கள், அநேக சத்தங்கள் அந்த இடத்துல கேட்கும். அப்போது எங்கோ ஒரு மூலையில வழியருகே உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஏழை மனிதன், ஒரு மனிதன் ஏறெடுக்கிற ஒரு குரல், அந்த குரல் எப்படி அது வந்து அங்க எல்லாருடைய மத்தியில நடந்து போய் கொண்டிருக்கிற இயேசுவின் காதுல விட முடியும். அல்லேலூயா. அப்படியே ஒருவேளை அது விழ வாய்ப்பு இருந்தாலும் அங்க என்ன நடக்குது பாருங்க, 10வது அதிகாரத்துல 48வது வசனம், மார்க் 10வது அதிகாரம் 48வது வசனம், அவன் பேசாதபடிக்கு அநேகர் அவனை அதட்டினார்கள். அல்லேலூயா. ஒருவேளை அந்த வார்த்தை இயேசுவினிடத்துல போய் விழறதுக்கு வாய்ப்பு இருக்கேன்னு சொல்லி அவன் பேச முற்பட்டாலும் அநேகர், ஒருவர் அல்ல ரெண்டு பேர் அல்ல, அநேகர் வந்து அந்த ஏழை மனிதனை, அந்த பிச்சை எடுக்கிற அந்த மனிதனை அதட்டுகிறார்கள். நீ பேசாதே என்று சொல்லி அவனை பேசக்கூடாதபடிக்கு அதட்டுகிறவர்கள் அவர்கள் கூடி நிற்கிறார்கள். ஆனாலும் என்ன செய்கிறான் பதிமையோ, சத்தத்தை உயர்த்தி அவன் மறுபடியும் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் அவன் கூப்பிட்டார். அல்லேலூயா. இந்த ஏழையின் சத்தத்தை கேட்ட இயேசு அந்த இடத்துல நிற்கிறார். அல்லேலூயா. அந்த இடத்துல நிற்கிறார். அவர் அவனை அழைத்து வரும்படியாக சொல்லுகிறார். அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அவனுடைய கண்களை அவர் திறந்து அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதத்தை என் தேவன் அந்த இடத்துல செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நாம நினைக்கலாம், நாம கூப்பிடுகிற சத்தம் இந்த ஆண்டவருக்கு கேட்குமா? எவ்வளோ பேர் கூப்பிட போறாங்க, இந்த வாதையின் மத்தியில, இந்த பொருளாதார சீரழிவின் மத்தியில, இந்த தேவைகளின் மத்தியில எவ்வளோ பேர் ஆண்டவரை நோக்கி கத்திக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோ பேர் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஏதோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு, நான் ஏதோ ஒரு ஏழை மனுஷனா இல்லாதவனாய், நான் வருத்தத்தோடு கூட நான் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுறேன், என் சத்தத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாரா? எவ்வளோ பேர் கூப்பிடுறாங்களே, எவ்வளோ சத்தம் இருக்கு அந்த இடத்துல, எவ்வளோ பேர் கூக்குரல் கிட்ட இருப்பாங்க. ஒருவேளை என் சத்தம் அவருக்கு கேட்குமான்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஒருவேளை நான் கூப்பிடுறதுக்கு தகுதியானவனா? ஒருவேளை என் சத்தத்தை அவர் கேட்க வாய்ப்பு இல்லாம போகுமோ என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா வசனம் சொல்லுது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் அதை கேட்டு அவனுடைய இடுக்கணுக்களுக்கு எல்லாம் விலக்கி அவனை ரட்சிக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒருவேளை நம்முடைய சத்தத்தை உதாசீனப்படுத்தலாம். உலகம் ஒருவேளை நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகலாம். ஆனால் என் தேவனுடைய செவி உண்மையாய் கூப்பிடுகிற ஒவ்வொருடைய சத்தத்துக்கும் சாய்ந்திருக்கிறது என்று என் வேதம் சொல்லுகிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. அப்போ நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹலேலூயா. சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹலேலூயா. என்னுடைய நினைவாயிருக்கிற ஒரு தேவன் என்னை புழுதிலிருந்து எடுத்து என்னை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஹலேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹலேலூயா. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், என்னிடத்துல உண்மை இருக்கிறதா, என்னிடத்துல உண்மையா இருக்கிறனா. ஒரு சிறிய வேலையா இருக்கலாம் பிரதர், ஒருவேளை ஒரு சிறிய ஊழியமா நமக்கு கொடுத்திருக்கலாம், ஒருவேளை ஒரு சிறிய ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தொடங்கி இருக்கலாம். கர்த்தர் எதிர்பார்க்கிறது கொடுத்திருக்கிற வேலையில, கொடுத்திருக்கிற ஊழியத்துல, கொடுத்திருக்கிற ஒரு சிறு குடும்பமா இருக்கலாம், ஒரு சிறு காரியமா இருக்கலாம், அதுல நான் எவ்வளவோ உண்மையா இருக்கிறேன், எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லா இருக்கிறேன், எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் பார்க்கிறார். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கர்த்தரிடத்திலிருந்து பெற முடியும். அல்லேலூயா. அப்போ புழுதிலிருந்து என்னை உயர்த்துகிற ஒரு தேவன், குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. சிறுமையானவின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. விசாரிக்கிற ஒரு தேவன் கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி என்று சொல்லி இயேசையா தீர்க்கதரிசி புத்தகத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்முடைய நியாயாதிபதியாய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகத்துல வாசிக்கிறோம், ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒடுக்கப்படுகிறவனா நான் இருக்கிறேன். ஒருவேளை என்ன ஒடுக்குறாங்க, என்னை சிறுமைப்படுத்துறாங்க, நான் பேசும் பொழுது என்னுடைய காரியங்களுக்கு நியாயம் கிடைக்க மாட்டுகிறது என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. செப்பனியா 3:5 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அநியாயம் செய்வதில்லை, அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் என்ன செய்கிறார், குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். அவர் நீதி உள்ள ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் அநியாயம் செய்வதே இல்லை, அவர் நமக்கு நியாயம் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் அதை கேட்டு அவருடைய இடுக்கண்களுக்கு விளக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாட்களில நாம் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாய் நாம் இருக்கலாம், ஒருவேளை ஒரு எளிமையானவர்களாய் நாம் இருக்கலாம், ஆனால் நம்முடைய நினைவாய் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய நினைவாய் இருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்துல த அதர் சைட் ஆஃப் த காயின் நம்ம பார்க்கணும். நம்மை நோக்கி யாராவது கூப்பிடும் பொழுது, ஒருவேளை ஒரு ஏழ்மையில் இருக்கிறவர்கள், ஒரு தேவையோடு கூட இருக்கிறவர்கள், ஒருவேளை நம்மை நோக்கி அவர்கள் கூப்பிடும் பொழுது நாம் அவர்களுக்கு எப்படி பிரதி உபகாரம் நாம் செய்கிறோம். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 41 சங்கீதத்துல, சங்கீதங்களின் புஸ்தகம் 41 சங்கீதத்துல வாசிக்கும் பொழுது 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள் மேல், இப்படிப்பட்ட எளியவர்கள் மேல் ஒரு சிந்தை உள்ள மனிதன், அவர்கள் எப்படி கஷ்டப்படுகிறார்கள், இந்த நாட்களில் அவர்கள் எப்படி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை அவர்கள் கடந்து போகிறார்கள் என்று சொல்லி, அவர்களை குறித்து ஒரு சிந்தை உள்ள மனிதன் அவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அப்படி ஒரு சிந்தை உள்ள மனிதனை கர்த்தர் தீங்கு நாளில விடுவிக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு நீர் அவனை ஒப்புக்கொடி என்று சொல்லி வசனம் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள் மேல நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருக்கிறது. அல்லேலூயா. அவர்களுக்கு உபகாரம் செய்யும்படியாக, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக என் சிந்தை இருக்கிறதா, இல்ல அவர்களை குறித்து நான் யோசிக்காதவனாய் நான் இருக்கிறேனா என்று சொல்லி இந்த நாளிலே நம்மையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்மை அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மத்தேயோ சுவிசேஷம் 25 அதிகாரத்துல, மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், 37 வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 37 வசனம் முதல், அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதி உத்தரவுமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவர்களாய் கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராய் கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவர்களாய் கண்டு உம்மை வஸ்திரம் கொடுத்தோம். நீதிமான்களாய் ஆண்டவருடைய வலது பாசத்துல இருக்கிறவர்கள், வலது பக்கத்துல இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் இதையெல்லாம் எப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்தோம், எப்ப நீங்க எங்கிட்ட வந்தீங்க, எப்ப இதெல்லாம் கேட்டீங்க, நாங்க எப்போ உமக்கு செய்தோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொல்கிறார். எப்பொழுது அதற்கு ராஜா, எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவர்களாய் காவல் இருக்க கண்டோம், உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில், மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இப்படிப்பட்ட சிறுமைப்பட்டவர்கள், சிறியவராகிய என் சகோதரனுடைய இவர்கள் மேல நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தீங்கன்னா, அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றார், அது வேற யாருக்கும் இல்ல, நீங்க எனக்கே செய்றீங்க, எனக்கு அதை நீங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப இந்த சிறுமைப்பட்டவர்கள் மேல், சிறியவர்கள் மேல நாம் எப்படி கருசனை உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. வாங்குவதை பார்க்கலாம், கொடுப்பது நல்லது. அல்லேலூயா. எங்கெங்க நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுக்கிறாரோ, எந்தெந்த இடங்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஒரு வாய்ப்பை கொடுத்து இப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறாரோ, அந்த நேரத்திலாம் நம்ம அதை பயன்படுத்தி ஆண்டவருக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பை நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். லூக்கா சுவிசேஷம் 14 அதிகாரம் 13-14 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இது இது ஆண்டவர் வந்து ஒரு நீ வந்து ஒரு ட்ரீட் கொடுக்கும்போது, ஒரு அநேகரை அழைத்து உன் வீட்டுல நீ விருந்து கொடுக்கும்போது எப்படிப்பட்டவர்களை அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்றாரு. அப்படிப்பட்ட இடத்துல நீ எங்க உட்காரணும்னு சொல்றாரு. அதெல்லாம் அப்படியே அவரு சொல்லிக்கிட்டே வரும்பொழுது இந்த 14 அதிகாரத்துல 13-14 வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். நீ விருந்து பண்ணும் பொழுது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரைகளையும் அழைப்பாயாக. அல்லேலூயா. இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நான் விருந்து செய்யும் பொழுது, கர்த்தருடைய பிள்ளையாகிய நான் விருந்து செய்யும் போது நான் யாரையெல்லாம் அழைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல போட்டிருக்கிறார். ஏழைகளை கூப்பிடு, ஊனமுள்ளவனை கூப்பிடு, சப்பானிய கூப்பிடு, குருடனை நீ கூப்பிடு, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்தில் அந்த பாக்கியவான் என்ற ஒரு ஸ்தானத்துக்கு நான் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இதை செய்ய சொல்லுகிறார். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். அல்லேலூயா. இதுக்கு பதில் எப்ப கிடைக்குமா எனக்கு? உயிர்த்தெழுதலின் நாள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலின் நாள். அல்லேலூயா. அப்ப அந்த நீதிமான் கேட்கிறான், இதெல்லாம் நாங்க எப்ப செஞ்ச ஆண்டவரே உமக்கு என்று எப்ப செய்தோம் என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனுக்கு நீ என்ன செய்கிறாயோ அது நீ எனக்கே செய்தாய். இதனுடைய பலன் எப்ப கிடைக்கும்? உயிர்த்தெழுதலின் நாள்ல நமக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த சிறுமைப்பட்டவர்கள் மேல என்னுடைய சிந்தை எப்படியா இருக்கிறது? அல்லேலூயா. கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறார், கர்த்தர் அவர்களுக்காக நியாயம் விசாரிக்கிறார், கர்த்தர் அவர்களுக்காக அவர்களுடைய அவர்களுக்கு பதில் செய்கிறார், அவருடைய சத்தத்தை கேட்கிறார். நல்லது. அதே நேரத்துல என்னுடைய இவர்களுக்கு இவர்கள் சார்பாய் என்னுடைய பார்வை எப்படியா இருக்கிறது என்று சொல்லி நம்மையும் சீர்தூக்கி பார்ப்பது நல்லது. அல்லேலூயா. என்றால் நீதிமொழிகள் 19:17 நாம் வாசிக்கிறோம், ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அது அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. அதை திரும்ப கொடுப்பார். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நான் இப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தின் காலத்துல அநேக ஊழியர்கள், அநேக விசுவாசிகள், அநேக சகோதர சகோதரிமார்கள் சிரமப்படுகிறத நம்ம ஒருவேளை கேள்விப்படுகிறோம், ஒருவேளை நம்முடைய கவனத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்ப நான் என்ன செய்கிறேன்? அல்லேலூயா. அதை குறித்ததான கணக்கு ஆண்டவர் நிச்சயமாய் நம்மிடத்துல கேட்பார். நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் 27-28 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அல்லேலூயா. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது, ஆண்டவர் உன்னிடத்துல கடன் வாங்கியோ லோன் எடுத்தோ மற்றவர்களுக்கு உதவி செய்யும்படியாக சொல்லல, எனக்கு திராணி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை திராணியாய் வைத்திருக்கிறார், ஆண்டவர் என்னை நல்ல நிலைமையில வைத்திருக்கிறார், என்னை ஆண்டவர் செழிப்பாய் வைத்திருக்கிறார், என்னுடைய கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார், அப்ப என்னால நன்மை செய்ய முடியும். அப்ப நான் நன்மை செய்ய திராணி உள்ளவனா இருக்கும் பொழுது அதை எல்லாருக்கும் செய்ய முடியாது, செய்யத்தக்கவர்களுக்கு நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. யார் அதற்கு உகந்தவர்கள் என்று சொல்லி நான் அதை பார்த்து அதை விசாரித்து அதை நிதானித்து அவர்களுக்கு நான் செய்வது அது எனக்கு நல்லது. ஹலேலூயா. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்பவா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. ஹலேலூயா. பாண்டவர் இந்த காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் தேவன் அப்படி நம்மை உயர்த்துகிறவர், எளிமையானவர்களை உயர்த்துகிறவர், அவர்களை நியாயம் விசாரிக்கிறவர், அவருடைய சத்தத்தை கேட்கிறவர். ஆனால் அதே நேரத்துல ஆண்டவர் நம்மிடத்திலும் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஹலேலூயா. பாண்டவருடைய சமூகத்துல நம்மையும் நாம் நிதானித்து பார்ப்போம். அதே நேரத்துல ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி நாம் என்ன பண்ணுவோம், நம்முடைய சத்தத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹலேலூயா. இன்னொரு ஒரு குறிப்பை நாம தியானித்து இதை முடித்தா நமக்கு நல்லா இருக்கும். நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதவிக்கப்பட்டவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியமா இருக்கிறாய். அதை நீ இன்னும் அறியவில்லை. நான் ஐஸ்வர்யவானம் என்றும் திரவிசயம் பண்ணேன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். அல்லேலூயா. அப்போ என்னுடைய நினைவு எப்படியா இருக்குது, நான் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று சொல்லி, என்னிடத்துல திரவியம் நிறைய இருக்கிறது என்று சொல்லியும், நான் ஒரு குறையும் இல்லாதவன் என்று சொல்லியும் நான் என்னை குறித்து நினைக்கிறவனா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் நல்ல சம்பூர்ணமா இருக்கிறேன். எனக்கு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், நல்ல திரவியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு குறையும் இல்லாதபடிக்கு என்னை ஆண்டவர் உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி என்னை நான் நிதானிக்கிறவனா இருந்தாலும் ஆண்டவர் என்னை எப்படி பார்க்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய தரித்திரனா இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்குரிய ஆவிக்குரிய ஒரு தரித்திரம், ஆவிக்குரிய ஒரு குருடனாய் நீர் நிர்வாணியா இருக்கிறாய் என்று சொல்லி, நிர்பாக்கியம் உள்ளவனா இருக்கிறாய் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. We are in an unfortunate state, ஒரு miserable ஒரு பொசிஷன்ல இருக்கிற, ஒரு blindnessல இருக்கிறேன், ஒரு நேக்கடா நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல ஆண்டவர் என்னை சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்திருந்தாலும் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேனா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. லவோதிக்கேய சபைக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். அது மாத்திரம் சொல்லல, தொடர்ந்து 19வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து அவன் திரும்பு. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய நிலையிலே நீ உயரும்படியாக, இந்த ஆவிக்குரிய நிலையிலே நீ வளரும்படியாக, கர்த்தரை இன்னும் நீ நெருங்கி கிட்டி சேரும்படியாக நான் என்ன செய்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், அதனால நான் சிச்சையை கொடுக்கிறேன் உனக்கு, உன்னை நான் கடிந்து கொள்கிறேன். ஏனென்றால் நீ இந்த மனம் திரும்பி நீ ஆவிக்குரிய நிலைமையில நீ முன்னேற வேண்டும். தரித்திரத்திலிருந்து வெளியில வர வேண்டும். இந்த ஏழ்மை நிலையிலிருந்து வெளியில வர வேண்டும். சிறுமைப்படுத்தப்பட்ட இந்த நிலையிலிருந்து நீ வெளியில வர வேண்டும் என்று சொல்லி, உன்னை நேசிக்கிறபடியினாலே நான் இதை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உலக பிரகாரமான சம்பூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு இருந்தாலும் கர்த்தர் நம்மிடத்துல அதிகமாய் விரும்புகிற ஒரு காரியம், இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல நான் நிறைவா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதனால 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 17வது வசனத்துல நம்முடைய நிலைமையை ஆண்டவர் சொல்லுகிறார். 18வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய காரியங்களை நான் பெற்றுக் கொள்ள வேண்டும். த ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர், த ஸ்பிரிச்சுவல் ரிச்னஸ் எனக்கு கிடைக்கணும். ஆவிக்குரிய ஒரு ட்ரெஷர், ஒரு 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 செல்வம், ஆவிக்குரிய ஒரு ஐஸ்வர்யம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த வஸ்திரத்தை நான் அவலட்சணமாய் காணப்படாதபடிக்கு நான் என்ன பண்ணணும், இந்த வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த நீதியின் வஸ்திரத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ள வேண்டும். என்னுடைய சுய நீதியில நான் நிற்காதபடிக்கு ஆண்டவருடைய அந்த 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 நீதியில நான் நிற்கும்படியாக அவர் என்ன பண்றாரா, வெண் வஸ்திரத்தை நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஹலிலுயா, நான் குருடனா இல்லாதபடிக்கு என்னுடைய பார்வை, ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷன் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹலிலுயா, ஆவிக்குரிய ஒரு பார்வை திறக்கப்பட்ட, கண் திறக்கப்பட்ட ஒரு ஒரு உள்ளான மனுஷன், மனுஷன் இருக்கிற கண்கள் திறக்கப்படும்படியாக ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் நமக்கு வரணும்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, அது ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு அந்த லூக்கா 12வது அதிகாரத்துல வாசிக்கும் போது, லூக்கா 12வது அதிகாரத்துல 19வது வசனம், தெரிந்த வசனம் தான், லூக்கா 12:19. பின்பு ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்கள் அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அநேகம் பொருளை சேர்த்து வச்சாச்சு, அநேக ஐஸ்வர்யத்தை சேர்த்து வச்சாச்சு, அநேக காரியங்களை நான் சேர்த்து ஐஸ்வர்யனாய் நான் மாறியாச்சு. நல்ல சம்பூர்ணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நான் இன்னும் தராமல் இருக்கிறேன். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்ப்போம், நான் ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது ஆண்டவருக்குள்ள நான் நல்லா ஆண்டவருக்குள்ள வளர்கிறவனாய், ஆண்டவரை நேசிக்கிறவனாய், ஆண்டவர் இடத்துல நேரத்தை செலவு செய்கிறவனா நான் இருந்தேன். ஆனா ஆண்டவர் என்னை சம்பூர்ணமா இந்த நாள்ல ஆசீர்வதித்து, ஆண்டவர் என்னை எல்லாவற்றிலும் நிறைவாய், ஒருவேளை உலக பிரகாரமா பார்க்கிறவன், என்னை பார்க்கிறவன், இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லும்படியாக எனக்கு சகல ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் என்னிடத்துல பார்க்கிற காரியம், ஆவிக்குரிய நிலையில நான் எப்படி இருக்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய ஜப நேரம் எப்படி இருக்கிறது, எனக்கு அந்த வார்த்தையின் மேல ஒரு பசிதாக இருக்கிறதா, ஒரு நீதியின் மேல எனக்கு பசிதாக இருக்கிறதா, இல்ல ஒரு சடங்காச்சாரியமா என்னுடைய ஜபம், சடங்காச்சாரியமா என்னுடைய வேத வாசிப்பு, கடமைக்கென்று நான் சில காரியங்களை செய்கிறேனா, என்னுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்து கவலைப்படுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு எழுப்புதலை கர்த்தர் தரும்படியாக விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு எழுப்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப ஆவிக்குரிய நிலையில ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்புப்படுத்த நம்ம செபிப்போம், ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய நிலையில ஆண்டவர் நம்மை உன்னத நிலைக்கு கொண்டு போகணும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சரீர பிரகாரமான தேவைகளுக்காக நம்ம தியானிச்சிருக்கலாம், ஒருவேளை சரீர பிரகாரமான ஒரு தேவைகள் நமக்கு இருக்கலாம், அந்த அதுலயும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதை விட மேன்மையான காரியம், ஆவிக்குரிய நிலையில கர்த்தர் நம்மை உயர்த்தும்படியாக, கர்த்தர் நம்மை செழிப்பாய் நடத்தும்படியாக, கர்த்தர் நம்மை போஷிக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் நம்மை நடத்தணும். ஒரே ஒரு வசனத்தை வேணா நம்ம வாசித்து முடிப்போம். ஏசாயா 55வது அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55வது அதிகாரம் ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும், திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பையும் பதார்த்தங்களினால் மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. அப்போ நீங்க வந்து திருப்தி செய்யாத பொருளுக்காக ஏன் நீங்கள் பிரயாசப்பட்டு செலவழிக்கிறீங்க? நீங்க எனக்கு கவனமா செவி கொடுங்க, நலமானதை நீங்க சாப்பிடுங்க, அப்போது உங்க ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால மகிழ்ச்சியா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவே. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தாகம் மாத்திரம்தான். அல்லேலூயா. தாகமா என்கிட்ட வாங்க, நீங்க வாஞ்சையோடு கூட நீங்க என்கிட்ட வாங்க, நான் உங்களை நிரப்புகிற ஒரு தேவனா இருக்கிறார். எப்படியா? திருப்தி செய்யாத பொருட்களனால இல்ல, திருப்தியாக்குகிற ஆத்மாவை அவர் நிரப்புகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆத்மாவை நிரப்புகிற ஒரு தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சிஜி பிரதர், இந்த முதலாவது குறிப்புக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளில கேட்ட இந்த வசனத்தின்படி நல்ல ஒரு தாகத்தை ஆண்டவர் தரும்படியாக, முதலாவது அந்த ஆத்மாவில வருகிற தாகத்துக்காய் நாம் செபிப்போம். சரீர பிரகாரமான தேவைகளுக்காக நம்ம இரண்டாவது ஜெபிப்போம். முதலாவது நம்ம ஆண்டவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யம், இந்த ஆவிக்குரிய மேன்மை, ஆவிக்குரிய உயர்வு, இதுல முதலாவது நான் வாஞ்சியா இருக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போனால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல ஆவிக்குள்ள நல்ல உற்சாகமா, கத்தருக்குள்ள நல்ல அந்த ஐஸ்வர்யத்துல, ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்துல நான் ஆண்டவர் என்னை உயர்த்தும்படியாக நான் மேலானவைகளை தேடுகிறவனாய், கத்தருக்குரியவைகளை முதலாவது தேடுகிறவனாய், தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுகிறவனாய், எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு தாகம் பெருக வேண்டுமாய் நீங்க ஜெபிங்க சிஜிபுதர். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட தாகம் கத்தருடைய பிள்ளைகள் மத்தியில குறைந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் செல்வ பெருக்கு அதிகமாகிறது. கத்தர் நல்ல வசதிகளை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஜனங்கள் அதிலேயே தங்கி விடுகிறார்கள், ஆண்டவரை மறந்து போகிறார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த ஐஸ்வர்யத்தை எல்லாம் பாக்குறாரு, ஆனா உள்ளான மனிதனுக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த நல்ல ஜெபிங்க சிஜிபுதர், இதுல நல்ல ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் பெருகும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு 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 எழுப்புதல் கர்த்தர் பிள்ளைகள் மத்தியில வரும்படியாக, ஆண்டவரை தேடுகிறதுல நல்ல ஒரு வாஞ்சை ஜனங்களுக்கு வரும்படியாக பாரமா ஜெபிங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த காரியத்துக்காக நம்ம முதலாவது ஜெபிப்போம்.
நிச்சயிக்கிற தகப்பனே, இந்த நாளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே கேட்ட வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உங்களுடைய நன்மையான ஈவுகள் ஆண்டவரே அப்பா அதிகமே ஸ்தோத்திரப்பா. இந்நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்த எல்லா நன்மையான வழிகளுக்காக ஸ்துதிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே ஆண்டவரே நம்முடைய நன்மைகளுக்காக, நம்முடைய கிருபைகளுக்கு